أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم صدق الله العظيم ஜகாத்துடைய விஷயத்தில் ஜகாத்துடைய கொடுக்கக்கூடிய முறைகளை பற்றி நேற்றைய பாடத்தில் நாம் பார்த்தோம். இன்றைய பாடம் யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஜகாத்துக்குரிய தகுதியுள்ளவர்கள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கூறிய ஓதி காட்டப்பட்ட அல் குர்ஆன் வசனத்தில் தெளிவாக விரிவாக அவர்களுடைய பெயர் பட்டியலை இடுகிறார். மூன்று விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாக பேசுகிறார். அதில் ஒன்றுதான் இந்த ஜக்காத் யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்ப தொழுகை எடுத்துக்கொண்டா நீங்க தொழுங்க என்று தான் சொல்றோம். எப்படி தொழணும்ன்றத ஹதீஸ்ல தான் நாங்க பார்க்கோம். தொழுகையிட ஃபர்ந்துகள் என்ன, ருக்கு எப்படி செய்யற, அதெல்லாம் குர்ஆன்ல வராது. தொழுங்க என்ற ஒரு அமைப்பு தான் வரும். ஆனா இந்த ஜக்காத்து கொடுக்கப்படக்கூடிய மனிதர்கள் யார் யார் என்பதை அல்லாஹ் பேர் சொல்லியே சொல்லியிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, மஹரம் என்ற விஷயம். உங்களுக்கு யார் யார பார்க்கலாம், யார் யார் மஹரம் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு உறவினர்களுடைய பெயரை சொல்லி 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 சொல்லுவார். மாமி, சாச்சி, பெரிய, இப்படி எல்லாம் அந்த குர்ஆன்ல தெளிவாக வரும். மூணாவது, வராசத்து சொத்து பிரிக்கப்பட வேண்டிய விஷயம். அது எப்படி பிரிக்கப்படணும், மௌத்தானவர் அவருடைய பிள்ளைகள் இருந்தா அதை எப்படி பிரிக்கணும், பிள்ளைகள் இல்லாட்டி எப்படி பிரிக்கணும், அவருக்கு வைஃப் இருந்தா வைஃபுக்கு எத்தனை பங்கு போகும், பிள்ளைகள் இல்லாம வைஃப் மட்டும் இருந்தா வைஃபுக்கு எத்தனை, பிள்ளைகளோட வைஃப் இருந்தா அவக்கு எத்தனை பங்கு, இப்படி அல்ல மாறி 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 ஹாஃபீஸ்மார்கள் கூட திண்டாடுகின்ற ஒரு கட்டம் தான் இந்த வராசத்து சொத்துக்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற அந்த வசனங்கள். அப்படி அல்லாஹ் தெளிவாக பேசிய மூன்று விஷயங்கள் ஒன்றுதான் இந்த ஜகாத்து யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விஷயம். இப்ப இன்னம சதகாத், நிறைவேற்றப்பட வேண்டிய சதா ஜகாத்துகள் யார் யாருக்கு, முதலாவது ஃபுக்கரா, ஃபக்கீர்மார்களுக்கு. ஃபக்கீர் என்றா யார், மிஸ்கீன் என்றா யார், இந்த ரெண்டு கூட்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு வேறாக சொல்லுகிறார். உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் செலவுக்கு தேவையாக இருக்கிறது, இவருக்கு அந்த நாள் வருமானம் ஒரு 300 ரூபாய்தான், அதுக்கும் கஷ்டத்தோட இருக்கிறார் என்றால் இவர் பரம ஏழை. ஃபக்கீர் என்றது பரம ஏழை என்பதற்கு சொல்லப்படுகிறது. எனவே முதல் கட்டம் இவர்களுக்கு தான் அந்த ஜக்காத். அல்லாஹ் இவர்களுடைய பெயரைத்தான் முதலாவது குறிப்பிட்டு இருக்கிறார். எங்களுடைய ஜக்காத்து கொடுக்கும் பொழுது நாம் இந்த நிலைமைகளை கவனிக்க வேண்டும். இரண்டாவது மிஸ்கீன். மிஸ்கீன் என்றது யார் என்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைப்படுகிறது, ஆனா ஒரு 800 ரூபாய் மாதிரி அவர் சம்பாதிக்கிறார். ஒரு 200 ரூபாய்க்கு ஒவ்வொரு நாளும் துண்டு புழுகுது என்றால் இவரும் வந்து வறுமை கோட்டில் வாழ்பவர் தான். இவருக்கும் வந்து ஜக்காத்துடைய விஷயங்களை கொடுக்கலாம். சில நேரம் இவர்களுடைய வெளிரங்க தோற்றத்தில் வசதி உள்ளவர்கள் மாதிரி விளங்குவார். உதாரணமா ஒருவர் ஒரு வாகனத்தை வச்சுட்டு அந்த வாகனத்தை வச்சுத்தான் அவர் வியாபாரம் பண்றது. அது ஒரு சாதாரண திருவில்லாக இருக்கலாம், அதை வச்சு அவர் சம்பாதிக்கிறாரு. அல்லது ஒரு தட்டி மாதிரி சின்ன லொரியொண்டை வச்சுட்டு அது சில நேரம் தூர பயணங்களில் போய் இந்த பழத்துரு கனி வர்க்கங்களை கொண்டு வந்து விற்கிற பிடிக்கிற இப்படி எல்லாம் செய்வார். இனி அதை ரன் பண்றதுக்கு இவர் பெரிய சிக்கலாகி ரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல வஅம்மஸ் ஸஃபீனா ஃபகானத் லிமஸாகீன யஅமலூன ஃபில் பஹர். இந்த ஆச்சரியமான ஒரு ஆயத்து. இந்த ஆயத்துடைய தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, கப்பல் அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி இது வார நேரம் அந்த கப்பல் வந்து சொந்தமாக இருந்தது வந்து சில மிஸ்கீன்கள், கடல்ல தொழில் செய்கின்ற மிஸ்கீன்களுக்கு சொந்தமான. அப்ப கப்பலுக்கு சொந்தக்காரன் அல்ல மிஸ்கீன் என்று சொல்றோம். கப்பல்னா அந்த காலத்துல பாய்மர கப்பல், மீன் பிடிக்க பாவிக்கிறது, அங்கிங்க மக்களை பயணம் கூட்டிட்டு போறதுக்கு அப்படி ஒரு வாகனத்தை வச்சு கொண்டிருந்த கப்பலுக்கு சொந்தக்காரர்களை அந்த கப்பல் ஆகிறது கடலில் வேலை பார்க்கக்கூடிய சில மிஸ்கீன்களுக்கு சொந்தமானதாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இங்க கப்பலுடைய ஓனர் அல்லாஹ் மிஸ்கீன் என்று சொல்றான். அதனால நாங்க என்ன செய்யணும்னா வெளிரங்கத்தை பார்க்கறது இல்லை, அவர்தான் வருமானத்தை விசாரிச்சு அவர் வந்து சொல்றாரு அல்லது அவர் கேட்கிறாரு, அவருக்கும் ஜக்காத்துடைய பாரதூரத்தை உணர்த்தி அவருடைய வறுமை வருமானத்திற்கேற்ற வரவு இல்லை என்றால் அவருக்கும் நாங்கள் என்ன செய்யலாம், ஜக்காத்தை நாங்கள் கொடுக்கலாம். அதை இதை நாங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ரெண்டு கூட்டம் இந்த காலத்துல எங்கட ஜீவிய காலத்துல தகுதியான இரண்டு கூட்டங்கள் தான் இந்த இரண்டு கூட்டங்கள். மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மிஸ்கீன் ஃபக்கீர்களுக்கு அடுத்தது ஒல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜக்காத்து கொடுப்பதை ஜக்காத்தை சேகரித்து அதை விநியோகிக்கிற அந்த வேலையில ஈடுபடக்கூடியவர்கள். இது வந்து எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் உலமாக்களுடைய ஃபத்வா என்னண்டா, எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள ஆமில்களுக்கு வந்து ஜக்காத்தை சேர்க்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு தொகுதி இருக்கேலாது. ஏதோ ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடக்குது, ஹலீஃபாவுடைய அரசருடைய ஆட்சி நடக்குது, அந்த அரசர் சில பேரை கொண்டு வந்து நீங்க இந்த ஜக்காத்தை பொறுப்பா இருந்து செய்யுங்க என்று ஒப்படைக்கிறார் என்றா அவங்களுக்கு தான் என்ன செய்யலாம், அந்த ஜக்காத்தை அந்த ஆமில் பங்கு அவர்களுக்கு எடுக்கலாம். அந்த ஆமில் பங்கு எவ்வளவு எடுக்கணும், எட்டு லொண்டு எடுக்கலுமா, எட்டு கூட்டவர் அப்படியே இல்லாது அவர்கள் வேலை பார்க்கிற அந்த நாட்களுக்குள்ள செலரியா மாதிரி தான் இந்த கிதாபுல இதுரத்தை மிஸ்லி அமலிகிம் லாகை, அவருடைய எத்தனை நாள் அதுல வேலை பார்க்கிறாங்களோ அந்த வேலை பார்க்கிற நாளைக்கு மட்டும், ஒரு நாளைக்கு அந்த காலத்துல வேலை செய்யறவருக்கு சராசரி எவ்வளவு கூலியோ அந்த கூலியைத்தான் அவர்களுக்கு கொடுக்கலாம், அவர்களுக்கு எடுக்கலாம். அதுவும் வந்து ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம், ஒரு ஆட்சி நடக்குது, அரசரின் மூலமாக ஹலீஃபாவின் மூலமாக நியமிக்கப்படுகின்ற அந்த குரூப்புக்கு தான் அதை செய்யலாமே தவிர, சாதாரணமாக இப்ப இயங்கக்கூடிய அமைப்புல உள்ளவங்களுக்கு இந்த ஜக்காத் ஆமில் பங்கு எடுக்க முடியாது. அப்படி யாரும் தெரிஞ்சது யாரும் அப்படி எடுக்கிறதும் இல்லை, அப்படி யாரும் எடுக்கிறதும் இல்லை. இதுவும் இப்ப இன்றைக்கு அப்ப இந்த ஆமில் பங்கு வந்து அது ஒரு கேள்விக்குறியான ஒரு பங்கு. மற்றது அல் முஅல்லஃபத்து குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் அவர்களுக்கு இந்த கொடுக்கக்கூடிய இந்த கொடுப்பனவின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தில் உறுதியாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கு அந்த ஜக்காத்து கொடுக்கப்படுகின்ற பொழுது நானும் வரவா வேண்டாமா என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்களுக்கு தெரிந்தவர்களோ அவர்களுடைய உறவினர்களோ அந்த ரெண்டு சைட்லையும் யோசிச்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஜக்காத்துடைய ஒரு பெருந்தொகை இவர்களுடைய வீட்டு விஷயத்திற்கோ அவர்களுடைய மின்சார விஷயத்திற்கோ அவர்களுடைய தொழில் விஷயத்திற்கோ போகும் பொழுது நாங்களும் இஸ்லாத்திற்குள்ளே போனால் முஸ்லிம்கள் எங்களுக்கும் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையிலாவது அவர்களை அவர்களை சார்ந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வரக்கூடும் ஆசை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி முஅல்லஃபத்து குலூப் இவர்களுக்கும் நாங்கள் என்ன செய்யலாம், ஜக்காத்தை கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் ஒன்றுகிறேன், ஒரு சில பெரிய வசதி படைத்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் கொடுக்கலாம். இவங்க வந்து ஃபக்கீரா மிஸ்கீனா இருக்கணும் என்று, ஏன்னா ஃபக்கீர் மிஸ்கீன் அதெல்லாம் நேரத்தோட பட்டியல் போட்டார். எங்கட பார்வையில வந்து எங்கட காலத்தில் உள்ள வந்து வாரவங்க ரொம்ப கஷ்டத்தில் உள்ளவங்க தான் வாரு. இந்த எஸ்டேட் பகுதிகளுக்கு போயிட்டு பார்த்தா விளங்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எப்படி வந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க. ஆனா பெரும் வசதி படைத்தவர்கள், உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோடீஸ்வரன் இஸ்லாத்துக்கு வந்தாலும் கூட அவருக்கும் என்ன செய்யலாம், ஜக்காத்தால என்னமாவது அவருக்கு உதவி கொடுக்கலாம். அதை இதைத்தான் இஸ்லாம் அவர்களுக்கு அந்த உதவி செய்யறதை பத்தி ஆட்சேபனை. இவங்க அலாதியான ஒரு குரூப், இவன் இவங்க அந்த இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தை வச்சு இவருக்கு என்ன செய்யலாம், அந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். முஅல்லஃபத்து குலூபுஹும் வஃபி ரிகாப், அதுவும் இன்றைக்கு இந்த காலத்துல இல்ல, உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் அந்த காலத்தில் இருந்தான், அடிமைத்துவம் உண்டு இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்க, எஜமான் சில நேரம் சொல்லுவார், இந்த அப்பா நீ சம்பாரி இவ்வளவு எனக்கு தந்தான் உன்னை உரிமை விடுறேன் இந்த செல்லி, அப்படி இருக்கிற நேரம் அந்த தொகை அவருக்கு எவ்வளவுக்கு தேவைப்படுகிறதோ அந்த தேவையை பார்த்து அவர்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஜக்காத்தை கொடுத்து அவர்களை உரிமை சீட்டு உரிமை விட்டு விடலாம். அப்படியான ஒரு அமைப்பு ஒன்றும் இந்த காலத்தில் இல்லை. அடுத்தது அல் காரிமூன், கடனாளிகள், கடனாளிகள் இவங்களும் இருக்கிறாங்க. இவங்களையும் கடனை பார்க்கணும். கடன் ஒரு விஷயம் என்னண்டா, அவர்கள் மார்க்கத்திற்கு முரணான அமைப்புல அந்த கடனை எடுத்திருக்க கூடாது. ஷரியத்துக்கு உட்பட்ட விஷயங்களுக்கா ஒரு சில்லறை கடை கடன் வச்சிருக்கிறாரு, ஏதோ சாப்பாட்டு சாமான வாங்கியிருக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தேவையின் நிமித்தமாக ஒரு சாதாரண அத்தியாவசியமான ஒரு வேலையை செய்து கொள்வதற்காக கடன் பட்டிருக்கிறார், அதை கொடுத்து கொள்ளாத நிலைமையில் இருக்கிறாரு, இவருக்கு என்ன செய்யலாம், அவருடைய கடன் அளவுக்கு அந்த தொகையை கொடுத்துதவலாம். அதே நேரத்தில் அவர் ஷரியத்துக்கு மாற்றமான அமைப்புல கடன் எடுத்திருந்தால், ஷரியத்துக்கு மாற்றமான அமைப்புல ஒரு வட்டிக்கு வச்சு எடுத்திருக்கிறார். இதுக்கு இன்றைக்கு உள்ள ஆகப்பெரிய பிரச்சனை ஒன்று இதுதான், இவங்களுக்கு கொடுக்க இயலுமா இயலதா என்று பார்த்தால் அவர்களுக்கு அதை கொடுக்க இயலாது. ஆனால் ஒரு நிபந்தனையோடு அதை கொடுக்கலாம், பிஷர்த்தி ஐயகூனு கதிஸ்ததானு, அதாவது ஃபைன்கானத் இஸ்திதானதுஹும் லிஅம்ரின் கைரி மஷ்ரூஇன் ஃபலா யுஃபௌன மினஸ் ஸகா இல்லா இதா கானு கத்தாபு மினல் மஃசியா. அதாவது அவர்கள் அந்த பாவத்தை விட்டு இன்றோடு நான் தௌபா செய்கிறேன் என்று அவர்கள் வாக்குமூலம் தரணும். வகலப அலவன் சிதுக்குஹும் ஃபீ தௌபத்திஹிம், அந்த ஜகாத்தை கொடுப்பவருக்கு உள்ளத்துல மிகைப்பாக, அதாவது இவர் உண்மையிலே திருந்திருவாரு, இனி இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாரு என்ற உறுதிப்பாடும், அவர்களுடைய தௌபாவும் இருக்கணும். ஜகாத்து கொடுப்பவர் பார்க்கிற பார்வையில இதுக்கு பின்னால இவர் இந்த மாதிரியான பாவத்தை செய்ய மாட்டார் என்ற ஒரு நிலை இருந்தால் அந்த சிக்கலை விட்டும் அவரை விடுவிப்பதற்காக வேண்டி ஜகாத்தில் ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்து அவருடைய கடனை விட்டும் அவர்களை பாதுகாக்கலாம். அப்ப இது வாரிமுன் ஜகாத்துடைய கடனுடைய விஷயம். அடுத்தது இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஃபீ சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையில போர் புரியக்கூடியவர்கள் அந்த காலத்துல போனா அவர்களுக்கு அதற்கான தேவையான செலவீனங்கள், அது மாதிரி அவர் போய் வரும் வரைக்கும் அவருடைய குடும்பத்திற்கு தேவையான செலவீனங்கள், இவைகளை அவர்களுக்கு கொடுக்கணும். அந்த கேட்டகரியே அவங்கள ஜக்காத்துக்கு தகுதியானவர்களா ஆக்கிரும். இந்த அங்க போடுற வைங்கான கனியன், அந்த யுத்த காலத்துல ஈடுபட்டவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, யுத்தத்துல வைத்திருக்கிறாரா, அவருக்கு அதை போன விஷயத்தை தான் பார்க்கணுமே தவிர அவரோட பர்சனல் லைஃபை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் அவர் ஜக்காத்துக்கு தகுதியானவர், இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இல்லை. அடுத்தது இப்னு ஸபீல் வார், வழிப்போக்கர்கள். வழிப்போக்கர்கள் என்று வருகின்ற பொழுது ஒரு அந்த காலத்துல ஊரு தாண்டி ஊர் வருவாங்க, சிரம கஷ்டமான நிலைப்பாடுகள் இருந்துச்சு. வந்த நேரத்தில் அவர் பணத்தை இழந்து அல்லது தேவையான பணம் அவரை ஊர் போய் சேர்வதற்கான வசதி அவர்களுடைய கையில இல்லாமல் இருக்கிறது. அவர் அந்த ஊர்ல செல்வந்தர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கும் அந்த ஜக்காத்துல ஒரு தொகுதியை கொடுக்கலாம். ஆனா இந்த மசாலா இப்ப வந்து எல்லாருமே அதாவது தற்சமயமாக வந்து ஒரு ஊர் தேவைக்கு வந்து போக முடியாமல் மாட்டிக்கொண்டவர்களுடைய நிலைதான் இது. இப்ப வாரதே பணம் சேர்ப்பதற்காகவும் யாசகம் கேட்பதற்காக வேண்டியும் வருகிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா கூடாதா என்பதுல சிக்கல் இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்கிருந்து வருகிறார்கள், எதற்காக ஜக்காத்து இருக்கிறார்கள். அதே நேரம் இப்புள்ள செல்வந்தர்கள் அந்த காலத்துலமா எங்கேயாவது ஊருக்கு போனா எல்லாத்தையுமே இன்னைக்கு அக்கௌண்ட் இருக்குது, வேண்டிய இடத்துல வந்து ஆன்லைன்ல அல்லது இருக்கின்ற பேங்குகள்ல வைத்து அவருடைய இதை போட்டு அவருக்கு பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கின்ற காரணத்தினால அப்படி வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஜக்காத்தை கேட்கிற சாத்தியம் மிச்சம் குறவும். இந்த வழிப்போக்கர்கள், வீடு வீடாக வருகின்ற முசாபர்கள், இவர்களுக்கு நாங்கள் ஜக்காத்தை கொடுக்காம அதை சதக்காவாலே கொடுக்கறே தான் ஏற்றமானது. இப்படி இந்த கூட்டங்கள்ல இப்ப சொல்லப்பட்ட கூட்டங்கள்ல வந்து எட்டு கூட்டங்கள்லையும் நாலு கூட்டங்கள் தான் பெரும்பாலும் பிரபலியமாக எங்கட நாடுகள்ல ஜக்காத்தை எடுக்கக்கூடிய தகுதி உள்ள கூட்டங்களாக இருக்கிறான். அதுல ஃபக்கீர், பரம ஏல, அடுத்தது மிஸ்கீன், அவரது வாழ்வாதாரத்துக்கு அவர் சம்பாதிக்கிறது போதாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. முஅல்லஃபத்துல் குலூப், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், கடனாளிகள், இவர்களுக்கு நாங்க இந்த ஜக்காத்தை நாங்க விநியோகிக்கணும். இந்த நாலு கூட்டத்தை நாங்க எடுத்து எங்கட ஜக்காத்தை நாங்க சரிசமனா நாலாக பிரிக்கணும். துஸ்ரஃபு ஜக்காத்து இலா மா யூஜது மின் ஹாஉலா இல் அஸ்னாஃப் ஃபீ மஹல்லி ஜக்கா, அந்த ஜக்காத்து வசூலிக்கிற இடத்துல எங்கட பணம், எங்கட வியாபாரம், எங்கட பொருள் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல உள்ள ஏழைகள் தான் இனம் காணப்பட வேண்டும். அவர்கள் இந்த சொல்லப்பட்ட எங்கட ஜக்காத்த நாளாக பிரித்து அவர்களுக்கு அதை ஒதுக்க வேண்டும். கடனாளி 100,000 ஜக்காத் வருகிறதா, 25,000 கடனாளிக்கு, 25,000 புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு, 25,000 ஃபக்கீர்களுக்கு, 25,000 மிஸ்கீன்களுக்கு. இப்படி அதை நாளாக பிரிச்சு கிதாபுல எழுதுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்காத்துக்கு தகுதியானவர்களை சொல்லுகின்ற பொழுது பண்மை உடைய பதத்தை தான் பிரயோகித்திருக்கிறார். உதாரணமா இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, ஸதகா வந்து ஃபுகரான்டா ஃபக்கீருக்குரிய பண்மையான சொல் தான் ஃபுகரா, மிஸ்கீனுக்குள்ள பண்மையான சொல் தான் மசாக்கி. இப்படி எல்லாமே அல்லாஹ் பண்மையாக சொல்லி இருக்கின்ற காரணத்தினால ஒரு கூட்டத்துல குறைஞ்சது அரபு இலக்கணத்துல பண்மை வந்து 3 பேர் இருந்தால் அது பண்மையாகிவிடும். எனவே ஆக பேணுதலான அமைப்பும் முறையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் குறைந்தபட்சம் 3 பேருக்கு அந்தந்த ஜக்காத்துடைய விஷயங்கள் விநியோகிக்கப்படுவதுதான் ஆக ஏற்றமானது. அப்படித்தான் கொடுக்கவும் வேண்டும். இப்ப அப்படி அந்த ஜக்காத்துகளை நாங்க சரியாக பிரிச்சிட்டோம் என்று சொன்னா, இப்ப உதாரணமா ஃபக்கீர்கள் 3 பேரை நாங்க செலக்ட் பண்ணியாச்சு, ஒரு தொகுதியை நாங்க ஒதுக்கியாச்சு, ஒதுக்கினா அந்த 3 பேருக்கும் சரிசமனா கொடுக்கணுமா இல்லையா என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஃபக்கீர்களுக்கு ஒதுக்க வேண்டியதை பொதுவா நாங்க ஒதுக்கிடும். இப்ப 100,000 ஜக்காத் வருகிறதுன்றா 4 கூட்டத்துக்கு நாங்க அதை 4 கூட்டத்துக்கு சரிசமனா பிரிச்சிடும். இப்ப ஃபக்கீர்களுக்கு நாங்க 25,000 ஒதுக்கினு வைப்போமே, இப்ப ஒதுக்கினா இப்ப 3 ஃபக்கீர்களை நாங்க தேர்ந்தெடுத்தால் இந்த 3 பேருக்குமே அதை சரிசமனாக திரும்பவும் பிரிக்கணுமா என்று பார்த்தால் அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தேவைக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்யணும், அதை பிரிக்கணும். சில பேருடைய தேவை கொஞ்சமாக இருக்கும், சில பேருடைய தேவை பெருசாக இருக்கும். சில பேருடைய ஒரு உதாரணம் ஒரு வீட்டு வேலைக்கும், சில பேருடைய அந்த வீட்டு கட்டிட்டாரு மின்சார வேலை தான் இருக்கும். அப்ப இந்த 2 பேருக்கும் சரிசமனா கொடுக்கிறது வந்து அது முறையாக மாட்டாது. தேவையை மையமாக வைத்து அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யலாம், அந்த ஜக்காத்துகளை எங்களுக்கு சரியான முறையில அதை பிரிச்சு கொடுத்துடலாம். அடுத்தது ஜக்காத் வந்து ஒரு ஊர்ல இருக்கிற ஜக்காத்தை இன்னும் ஒரு ஊருக்கு திருப்பலாமா கொடுக்கலாமா என்று பார்த்தால், பொதுவான சட்டம் லா யஜூஜு நக்லு ஜக்கா இலா கைரில் பலத் அல்லதி வஜபத் ஃபி ஜக்காத், எங்க விதியாகிறதோ அந்த இடத்துல இருந்து இன்னமொரு ஊருக்கு அந்த ஜக்காத்தை கொண்டு போறது வந்து கூடாது, அது முறை அல்ல. ஏண்டா, அந்த பகுதியில் உள்ள ஏழைகள் அந்தந்த தனவந்தர்களுடைய செல்வத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். வெளியூரில் இருந்து வந்த செல்வந்தர்கள் எல்லாம் வந்து அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஹதீஸும் இதைத்தான் சொல்லுகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான சட்ட திட்டங்களை அவர்கள் அங்க போய் எப்படி ஆட்சி நடத்த வேண்டும், எப்படி அங்குள்ள முறைகள் கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்த நேரத்தில் ஜக்காத்தை பத்தி பேசுற நேரம் ஃபஅலிமுஹும், அந்த மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க, அன்னல்லாஹு ஃப்தரத அலைஹிம் ஸதகா, அல்லாஹ் வசதி படைத்தவர்களுக்கு ஸதகா என்ற ஜக்காத்தை விதியாக்கி இருக்கிறான், துக்ஹது மின் அக்னியாஹிம், அந்த பகுதியில் இருக்கின்ற செல்வந்தர்களிடத்திலே அதை எடுத்து, ஃபதுரத்து அலா ஃபுகராஹிம், அதே பகுதியில் உள்ள ஏழைகளுக்கு அது விநியோகிக்கப்பட வேண்டும். எந்த பகுதியில ஜக்காத்தை ஒன்று திரட்டுறோமோ அதே பகுதியில இருக்கின்ற அந்த ஜக்காத்தை அதே பகுதியில் உள்ள ஏழைகளுக்குத்தான் அதை என்ன செய்ய வேண்டும், அதை கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினான். இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்றாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி அங்குள்ள செல்வந்தர்களுடைய ஜக்காத் எல்லாம் சேர்த்து இங்க அனுப்புங்க என்று சொல்லல், அங்குள்ள ஏழைகளுக்கே கொடுங்க என்ற, அவர்கள் மிக தேவையோடும் மிக தகுதியுடையவர்களாகவும் அவர்கள் தான் இருக்கிறார். ஒரு ஊர்ல ஜக்காத்தெல்லாம் கொடுத்து மிச்சமாக இருக்குது என்றா அதை வச்சு பார்த்து பார்த்து இருக்கிறது, அடுத்த ஊருக்கு ஜக்காத் தேவையா, யாரு சரிக்கிறாங்களா, அத்தியாவசியமானவர்கள் இருக்கிறாங்களா, அந்த ஊருக்கு என்ன செய்யணும், அந்த ஜக்காத்தை அனுப்பிவிட வேண்டும். எனவே இது அந்த ஜக்காத்தை பிரிக்கிறது. சுருக்கமாக நாங்க எல்லாம் விளையின் சொல் எல்லாம் வளமையா செய்த விஷயம்தான், ஆனா இந்த விஷயங்கள்ல நாங்க மிச்சம் கவனமாக அமைப்பாக இந்த ஜக்காத்துகளை சரியா பிரிச்சு அந்த கூட்டங்களை முறையாக நாங்க அதை பிரிச்சு சரியாக கொடுக்கணும். ஜக்காத்துக்குள்ள பொறுப்புதாரிகளும் இந்த விஷயத்துல மிச்சம் கவனமாக நடக்கணும். இப்ப ஜக்காத்தை எடுக்கிறதுக்குள்ள தகுதி, ஜக்காத்தை எடுக்கிறதுக்குள்ள தகுதி, யார் யாரு எடுக்கலாம் யார் யாருக்கு கொடுக்க கூடாது என்ற விஷயம் வருகின்ற நேரத்துல, முதலாவது ஜக்காத்துடைய பணம் விநியோகிக்கப்பட வேண்டும் முஸ்லீம்களுக்கு தான். அல் இஸ்லாம் வந்து முதல் ஷர்த். அப்ப ஜக்காத்தை சேர்த்து வச்சுட்டு ஏனையவர்களுக்கு மாற்று மதத்தினர்களுக்கு கொடுக்கிறது வந்து முற்றிலும் தடுக்கப்பட்ட விஷயம். அவர்களுக்கு சதக்காவால கொடுக்கலாம், அது வேற சம். அவர்களுக்கு அன்பளிப்புகள், நன்கொடைகள், சதக்காக்கள், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஜக்காத் என்பது வந்து ஃபர்தான ஒரு கடமை. அதை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும், உதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹு அன்னி ரசூலுல்லாஹ் ஃபஇன்ஹும் அத்தாஊ லிதாலிக் فَأَعْلِمْهُمْ أَنَّ اللَّهَ قَدِ افْتَرَضَ عَلَيْهِمْ صَدَقَةً تُؤْخَذُ مِنْ أَغْنِيَائِهِمْ فَتُرَدُّ عَلَى فُقَرَائِهِمْ. அந்த செல்வந்தர்களும் எப்படி ஜக்காத்தை மாற்று மத சகோதர தனவந்தர்களிடத்துல இருந்து வசூலிக்க முடியாதோ, யாராவது கொண்டு வந்து ஜக்காத்தை தாரேண்டா தர மாட்டாங்க, அப்படி தந்தாலும் எங்களுக்கு எடுக்கவுமே இல்ல, எப்படி நாங்க அந்நிய தனவந்தர்களிடமிருந்து ஜக்காத்து வசூலிக்கிறது இல்லையோ அதே மாதிரி அவர்களுக்கு ஜக்காத்தை விநியோகிப்பதும் கூடாது. அதே மாதிரி அவர்களுக்கு ஜக்காத்தை விநியோகிப்பதும் கூடாது. இதையும் நாங்கள் மிச்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் என்ற சில பேர் இதையும் தெரியாமல் செய்யுது. தன்னிடத்தில் வேலை செய்கிற மாட்டு மத சகோதரர்களை இப்போ ஜக்காத்தை பார்த்து கொடுத்துடு, எல்லாருக்கும் பிரிக்கேன்னு அவரும் கஷ்டத்தில் தான் நினைக்கிறேன். இந்த சும்மா பத்துவா எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களை செய்து, சில நேரம் ஜக்காத்து விஷயங்களை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் கொடுக்குற நேரம் மாட்டு மத சகோதரர்களும் நீக்கிறாங்க, அவர்களும் என்ன மாதிரி நினைப்பாங்களோ தெரிய, அப்படி எங்களுக்கு மட்டும் இப்படி கொடுக்குறேன்னு அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்க பொல்லாத பாவமா போய் அதுக்கு சதக்காவால கொடு. ஏண்டா இது வந்து எப்படி எடுக்க சேகரிக்கப்படணும், எப்படி விநியோகிக்கப்படணும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஃபிக்ஹிலேயும் கூட முதலாவது நிபந்தனை ஜக்காத் எடுப்பவன் முஸ்லீமாய், முஸ்லீமாய். சில பேர் குஃப்ரு பைத்திருப்பான், பேரளவு முஸ்லீம், அவர் பிறந்த முஸ்லீம், திருமணம் முடிச்சு எல்லாம் அப்படி அங்கலே போயிருப்பான். இந்த மாதிரி ஆக்களை நாங்கள் மிச்சம் கவனமா பார்த்து தான் என்ன செய்யணும், ஹெனில் பண்ணோடும் இந்த விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். ரெண்டாவது அதமுல் குதுரத்தி அலல் கஸ், அதாவது ஃபக்கீரா மிஸ்கீனா தான் ஈக்கிறார், ஃபக்கீராக மிஸ்கீனா தான் ஈக்கிறாரு. இவருக்கு சம்பாதிக்கக்கூடிய திடகாத்திரமான ஆரோக்கியம் ஈக்குது, நல்ல பாடி ஃபிட்னஸ் ஈக்குது, நல்ல கூலி வேலை செஞ்சாலும் மாஸ்டர்ல ஒரு நாளைக்கு 2-3000 ரூபா தேடலாம். இன்றைக்கு சாதாரண ஒரு பாஸ் வேலை செஞ்சாலும் கை வேலைக்கு வந்து கூலி 3000 ரூபா, காலையில 8 மணிக்கு வரார், 4 மணிக்கு போறாரு, 3000 ரூபா எடுத்துட்டு அவர் போறார். அப்ப ஒரு 3000 ரூபான்றது வந்து இன்றைக்கு சாதாரணமான ஒரு பெரிய ஒரு வருமானம் உண்டு தான் அது. அப்ப இப்படி இருக்கிறவங்களுக்கு ஜக்காத் எடுக்கலுமா, ரெண்டு சாராரும் இதை யோசிக்கும். அந்த லெவல்ல இருக்கிறவங்க எனக்கும் ஜக்காத் எடுக்கலாமான்றது அவங்க சுயமாக யோசிக்கணும். ரெண்டாவது கொடுக்கிறவங்களும் யோசிக்கணும், கொடுக்கிறவங்களும் எப்படி யாருக்கு நாங்க கொடுக்கிறோம்ன்றதை யோசிக்கணும். காரணம் என்னண்டா, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹில்லு ஸதகத்து லிகனியின், எப்படி ஒரு செல்வந்தருக்கு ஜக்காத்து சதக்கா ஹலால் ஆகாதோ, வலா லிதி மிர்ரத்தின் சவி, திடகாத்திரமான ஆரோக்கியமான நேர்த்தியான சக்தி உள்ள சம்பாதிப்பதற்கு ஆற்றல் உள்ள ஒரு உடம்புள்ளவருக்கும் அந்த ஜக்காத்து ஹலால் ஆகாது. அப்ப ஜக்காத்து வந்து ஃபக்கீர் மிஸ்கீன்களுக்கு ஈக்குதான், ஆனா அவர்கள் சுயமாக தொழில் செய்யாம வெறும் சோம்பரத்தனத்துல சோம்பேறித்தனத்துல தொழில் செய்யாம சுட்டி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களும் அந்த ஜக்காத்தை எடுப்பது கூடாது. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் மிச்சம் கவனமாக நாங்கள் கையாளணும். தனித்தனியாக ஜக்காத்து கொடுக்கிற நேரம் இதை வந்து ஏண்ட அவங்கள பணத்தை கொடுக்கிற நேரம் அவங்களுக்கு உறுத்தும், ஏன்னா ஏண்டத்தை நான் சரியாக தான் கொடுக்கணும். இதை சேகரித்து விநியோகிப்பவர்கள் இதில் மிச்சம் கவனமாய், சேகரித்து விநியோகிப்பவர்கள் இதில் மிச்சம் கவனமாக இருக்கணும். இதுவும் ஹதீஸ் வந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துப்புரவான ஹதீஸ். அவங்க அடிக்கடி என்ன செய்யணும், அவங்களுக்கு விளங்கப்படுத்தும் ஜக்காத்து அவட பாண தூரம் என்ன, ஜக்காத்து வந்து ஏண்டா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட குடும்பத்துக்கு ஜக்காத் எடுக்கிறது ஹராம், நபியுடைய குடும்பம் பனு ஹாஷிம் பனு முத்தலிபுக்கு ஜக்காத்து ஹராம் பரம்பரைக்கு, அந்த பரம்பரையில வந்து இப்போ தெரிந்தாலும் அவருக்கும் ஜக்காத்து ஹராம் என்ற ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இன்ன ஹாதிஹி ஸதகாத்து இன்னமாஹிய ஔசாஹுன்னாஸ், இந்த ஜக்காத்து பொருள் இருக்குதே இது வந்து ஏழைகளுக்கு சேர வேண்டிய பொருள், அது செல்வந்தர்களுக்கோ அது இல்லாத அது ஒரு அசுத்தம். ஜக்காத்து ஔசாஹுன்னாஸ் என்ன, மக்களுடைய கழிவு பொருள் அது. இது நாங்க ஆழமா இதை யோசிக்கணும். 1 லட்சம் ரூபாய் இருந்தா அதுல ஜக்காத்து கொடுக்கவே, நிசாப அடைஞ்சினா சரி, நிசாப அடைஞ்சவரு ஜக்காத்துடைய அந்த இல்லை நேத்து பார்த்தோம் நாங்க எவ்வளவு பொறுமதி எல்லாம் பார்த்தோம், அதுல ஜக்காத்துக்குரிய கொடுக்கப்பட வேண்டிய தொகை வந்து இப்ப 1 லட்சத்துக்கு 2500 ரூபாய்க்கு தானே, இந்த 2500 ரூபாவும் அவிஞ்ச பழம் மாதிரி. ஒரு கூடைக்குள்ள இருக்கிற 10 பழங்கள்ல ஒரு பழம் அழுகி போயிருந்தால் என்ன செய்யணும்டா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த அழுகிய பழத்தை தூரமாக்கிறோம், அதை எடுத்து வீசினாத்தான் இருக்கிற 9 பாதுகாக்கப்படும். இதைத்தான் சொல்லதாலும் சொன்ன, இதுவும் வந்து மக்களுடைய அசுத்தங்கள். எனவே எனவே இது முஹம்மதுக்கோ முஹம்மதுடைய குடும்பத்தினர்களுக்கோ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஹலாலாக மாட்டாது. அப்ப ஜக்காத்துன்றது வந்து நாங்க எடுக்கிறது, ஜக்காத்து கொடுப்பவர் கொடுக்காம இருக்கிறதுனால அந்த பொருளை அவருடைய பொருளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாருந்தா இருக்கிற அந்த முதலை சேர்த்து அது நாசமாக்கும் படிச்சோமே, அது ஜக்காத்து கொடுப்பவர் கொடுக்காம இருந்தா மட்டுமல்ல, ஜக்காத்து தகுதி இல்லாதவர் எடுத்து அவர் தன்னுடைய பணத்தோட அதை கலந்தாலும் அவட்டத்தை சேர்த்து நாசமாக்கும், அவட்டை சேர்த்து என்ன செஞ்சிடும், அது நாசமாக்கிரும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஒரு நோயாலேயோ அல்லது விபத்தாலேயோ அல்லது வேறு என்னமாவது ஆபத்துகள்னாலேயோ அந்த மாதிரி அமைப்புகள் வரும். அல்லாஹ் மனைவர்களை பாதுகாக்கணும். அப்ப இது இந்த ஜக்காத்துடைய எடுக்கிறவங்களுக்குள்ள நிபந்தனைகள் உண்டு. அவர் முஸ்லீமா இருக்கணும், சம்பாதிக்கிறதுக்குள்ள சக்தி அவர்களுக்கு இல்லாமல் இருக்கணும். அடுத்தது மூணாவது, ஜக்காத்து கொடுப்பவருடைய செலவுக்குட்பட்டவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்க இயலாது. உதாரணமா எங்கட பிள்ளைகள், எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க தான் செலவழிப்போம். எங்கட மனைவி, எங்கட மனைவிக்கு நாங்க தான் செலவழிப்போம். எங்கட உம்மா பாப்பா, எங்கட குடும்பத்துல உள்ளவர்கள், எங்கட செலவுக்கு கீழ் உள்ளவர்கள். அடுத்தது எங்கட புள்ள, புள்ளையட புள்ள, எங்கட உம்மா, உம்மட உம்மா, வாப்பா, வாப்பட வாப்பா, இப்படி அந்த இரத்த பந்தம் கீழே போறது மேல வாரு. உம்மம்மாக்கு ஜக்காத்து கொடுக்க இயலாது. எங்கட உம்மம்மா அவ ஒரு மாமாவோட தான் இருக்கிறார், அவட மகனோட இருக்கிறார், அவ எங்கேயோ இருக்கிற, அவருக்கு கஷ்டம். இந்த சில பேர் இது கூட விளப்பம் இல்லை, ஜக்காத்து சல்லியில போயிட்டு வாப்பு மட கையிலேயும் கொடுத்துட்டு வாரு. உம்மம்மா, வாப்பும்மா, உம்மா, வாப்பா, புள்ள, பேரப்புள்ள, இப்படி யாருக்குமே என்ன செய்ய இயலாது, ஜக்காத்து கொடுக்க இயலாது. ஏன்னா அந்த இதுக்கு அரபுல சொல்லுவாங்க ஃபுரூல் உசூல், அந்த கீழிந்து வார பேரப்புள்ள அந்த மாதிரி பிள்ளைக்கு மேல அங்க உம்மம்மா அப்பா அப்படி போறவங்களுக்கும், ஆனா சாட்சி மாமி இவங்களுக்கு கொடுக்கலாம். அற்றது வேறையா திருமணம் முடிச்சு குடும்பமா வாழுகின்ற சகோதரர்கள், தங்கச்சி, தாத்தா கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஒரு சாட்சி பெரியம்மா, சொந்த மாமி இவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுக்கலாம் அல்ல, கொடுக்கணும். முதல் உரிமை அவர்களுக்கு தான் கொடுப்போம். குடும்பத்துல யாராவது கஷ்டமாக இருக்கிற நேரம், இந்த குடும்பத்துடைய கஷ்டத்தை பார்க்காம இவர் பேருக்கும் புகழுக்கும் கொண்டு போயிட்டு ஜக்காத்துகளை பொதுவாக ஒப்படைக்கிற பொழுது அவருடைய ஜக்காத்தை எல்லாம் அங்கீகரிக்க மாட்டான்னு நாம் சொல்லலாம். அப்ப ஜக்காத்து கொடுக்கிற நேரம் அது விசேஷமா எங்கட புள்ள குட்டிகளுக்கு இயலாது, அது எப்படி நாங்க எங்கட செலவுல உள்ளதுதான், எங்கட உம்மை வாப்பாக்கு இயலாது, இப்படி இந்த விஷயத்த கொஞ்சம் நாங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். ஆனா உறவினர்கள் நெருங்கியவர்கள், அது சகோதரர்களாக இருந்தாலும் சரி, வேறையா குடும்பம் நடத்தி வேறையா வாரம், கல்யாணம் முடிச்சோம் எங்களுக்கு அந்த பொறுப்பு வாரல்லி. ஆனால் ஒரு மனைவிக்கு ஜக்காத்து கடமையாய், சில பொம்புளைகள் கோடீஸ்வரர்களாய், கணவன் மாறி லொஸ்ட் ஆயிட்டான். இப்ப இந்த கட்டத்துல மனைவியிட ஜக்காத்து கணவனுக்கு கொடுக்க இயலுமா என்றா இயலும். அவள் கணவனுக்கு கொடுக்கிறது ஏற்றம் கூட என்றான் சொல்லலாம். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். காரணம் என்ன தெரியுமா, மனைவியிட மனைவிக்கு பொறுப்பில்ல, மாப்பிளைக்கு செலவழிக்கணும். மாப்பிளைக்கு தான் பொறுப்பு, மனைவிக்கு செலவழிக்கணும். மனைவிக்கு ஜக்காத்து வந்துருச்சுன்னா அந்த மாப்பிளைக்கு செலவழிக்கிற அந்த ஜக்காத்தை கொடுக்கிறது அவளுக்கு சுண்ணத்து கூட, அது ஒரு ஏற்றமான ஒரு விஷயம். அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டு சமீபத்துல ஒருத்தர் பேசி கூடிய சென்னா இது அப்படி நடக்கிற சாதாரணம் நேரம். அவட வாப்பா பெரிய வசதி வாய்ப்பு உள்ள வைப்பாங்க, சேவிங்ல கோடிக்கணக்கு சல்லியை போட்டு வச்சுப்பாங்க. வீடு கட்டுற நேரம் ஒரு சல்லி கொஞ்சம் போதான் பேய்த்திருச்சு, ஒரு 50 லட்சம் ரூபா எடுத்தாரு, எடுத்துட்டு அதுல நான் 4-5 மாசத்தையில போட்டுட்டேன். வைஃபுடைய அக்கௌண்ட்ல தான், அவர் தான் ஊடு கட்டுற. இனி இப்படி சில நேரம் சில பேருடைய பொருட்கள் சொத்துக்கள் வேற வேற அக்கௌண்ட் இருக்கும், அல்லது மனைவி பெரிய படிச்சு நல்ல பெரிய தொழில் வாய்ப்புல ஈக்கக்கூடிய அமைப்புல இருப்பா, அவகிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஜக்காத்துண்டு வர்ற நேரம் கணவன் ஒரு கடனாளி ஆகிட்டாரு, இப்படியான ஒரு கட்டத்துல மாஷால்லாஹ் இஸ்லாம் பாருங்க அவ்வளோ சலுகைகளையும் லேசையும் தந்திருக்கிறது. அந்த மனைவிக்கு ஜக்காத்த கணவனுக்கு கொடுக்கலாம், ஆனா கணவனுக்கு ஜக்காத்த மனைவிக்கு கொடுக்க இயலாது. இப்படியும் வர சில நேரம் ரெண்டாம் திருமணம் முடிச்சு, ஒன்னு மாப்பிள்ள மௌத்தோ டிவோர்ஸ் ஆகியோ ரெண்டாம் திருமணம் முடிச்சா அந்த ரெண்டாவது திருமணம் முடிச்ச மாப்பிள்ளையோட பிள்ளைகள் இப்பான், அவன் கொஞ்சம் கஷ்டத்துல இப்பான். இது நடந்திருக்கு நபீத காலத்து. ஜெயினப் இம்ராத்து அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, ஒரு பெண்மணி, யா ரசூலல்லாஹ், என்ன கணவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, இனி அவரும் மௌத்து, அவருடைய பிள்ளைகளும் இப்ப அனாதமாய் ஆகிருச்சு, நான் பெத்து போடல, இந்த மாப்பிள்ள நான் முடிச்சு இந்த மாப்பிள்ளையிட வேற பொம்புளை கிடைச்ச பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க இயலுமா என்று வந்த ஒரு பெண்மணி கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கட்டாயம் கொடுங்க. நீங்க அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கறதுனால ஏனையவர்களுக்கு கொடுத்தா அது ஜக்காத்துடைய நன்மை மட்டும்தான் வரும். இப்படியான உறவினர்களை பார்த்து தேடி பார்த்து நீங்க ஜக்காத்தை கொடுத்தா உங்களுக்கு ஜக்காத்துடைய நன்மையும் வரும், உறவு முறைகளை சேர்த்து கொண்ட நன்மையும் வரும், உறவு முறைகளை சேர்த்து கொண்ட நன்மையும் வரும் என்ற அமைப்புல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறாங்க. எனவே ஜக்காத்துடைய ஆக முக்கியம் விசேஷம் என்னண்டா, இப்படி நாங்க எங்களை குடும்பத்துல கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க என்றா கட்டாயம் அவர்களுடைய கஷ்டத்துல பங்கெடுக்கணும், அவர்களுக்கு அவர்களுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி ஆக்கி கொள்ளும் அளவுக்கு அந்த ஜக்காத்துகளை நாங்க கணக்கு பார்த்து அழகான முறையில உதாரணமா அதை நாங்க பிரிக்கிறதானே. ஆரம்பத்துல சொன்னேன், மிஸ்கீனுக்கு பிரிக்கிற, புக்கராக்களுக்கு பிரிக்கிற, அவர்கள் என்ன கேட்டகரியில் இருக்கிறான், கடனாளிகளுக்கு பிரிக்கிற, அப்படியான அமைப்புல பிரிக்கிற நேரம் அதுல ஒரு தொகையை நாங்க எடுத்து ஆரம்பத்துல முதலாவது பிரிச்சு வச்சிடும். பிரிச்சுட்டு அதுல ஒரு தொகை எடுத்து அவங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறாங்களோ அதுல அவங்களுக்கு நான் திரும்ப சொன்னேனே, அவரவர்களுடைய தேவைக்கேத்த மாதிரி அதை சரிசமனா கொடுக்கணும் என்ற, யார்த தேவை முக்கியமாயிக்கதோ முன்னுரிமை ஆயிக்கதோ அதுக்கும் எங்க குடும்பத்துல உத்தராக இருக்கிறார் என்ற அத விஷயத்த முடிச்சுட்டு தான் என்ன செய்யணும். அடுத்த விஷயங்கள மற்றவர்களை விஷயத்தை நாங்க பார்க்கணும். எனவே இது அந்த ஜகாத் எடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முறை. எனவே அழகான முறையில முறைகளை பேணி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு எங்களோட ஜகாத்துடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவர்களையும் எல்லாம் உள்ளல்லா சுபஹானஹு வதஆலா ஆக்கி அருள்வானா. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.
السلام عليكم ورحمه الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.